ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு 4 சூத்திரம், 191 பாடல் முதல் 217 பாடல் வரை. வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஐங்கரத்தன்னாறு தருகோட்டம் பெறதடி தாழ்சடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன்றோடும் வணங்கி ஓவாரே இரவு பகல் உணர்வோர் இந்த திருகோட்டும் அயன் திருமார் செல்வமோ ஒன்றோ என்ன செய்யும் தேவே. எடுத்ததொரு பிறவியுடன் இனிப்பிறவி எடுக்காமல் எடுத்த வாதம் அடுத்த துணையாகும் என அறிவிப்பார் போல் மண்டில் அணங்கு காண நடிக்கின்றான். பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த விரு நன்மையாலே இடிக்கின்ற வினை ஒழிய இருமுனிவர் கடல் வாழ்த்தி இனிது வாழ்வா. திருச்சிற்றம்பலம் பார்வதி வதை அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 4 191 பாடல் முதலாக இப்பொழுது ஊரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. இந்த சூத்திரமானது ஆன்மாவினுடைய சிறப்பு இலக்கணத்தை சொல்லப்படுவது, பசுவினுடைய சிறப்பு இலக்கணம். ஏல பசு என்பது உயிர்கள், பதி என்பது கடவுள், பாசம் என்பது மலங்கள். அப்படிப்பட்ட பதி பசு பாச உண்மைகளிலே பதி உண்டு பசு உண்டு பாசம் உண்டு என்று முப்பொருளையினுடைய உண்மையை சொன்னது 3 சூத்திர வரையிலும். ஏன்னா தெரியாத பொருளாகையினாலே பசுவும் தெரியாது, பதியும் தெரியாது, பாசமும் தெரியாது. அப்படி தெரியாத பொருளை உண்டு என்று அது ஆகமப்பிரமாணம், அனுமானப்பிரமாணம், காட்சிப்பிரமாணம் என்கின்ற அளவைகளினாலே அதை நிறுவினார். பசு உண்டு, பசு உயிர் உண்டு, கடவுள் உண்டு, உயிர்களை பிணித்த பாசம் உண்டு. மூன்றும் தெரியாது, மூன்றும் தெரியாத பொருளைத்தான் உண்டு என்று 3 சூத்திரங்களிலே அது பிரமாணவியல்னு சொல்றது அதை நிலைநாட்டினார். அதற்கு மேல அது பொது இயல்பு என்று சொல்லி, அதுக்கு மேல சிறப்பு இலக்கணம் என்று சொல்லி, இதிலே வந்து பசுவினுடைய உண்மையை பத்தி சித்தாந்தி சொல்வது கடைசியில வருகிறது. இடையில மற்ற சமயவாதிகள் சொல்லுகிற இலக்கணங்கள் எல்லாம் இடையில வருகிறது. அந்த மற்ற சமயவாதிகள் பசு இலக்கணம் சொல்லுவது சரியல்ல என்று சொல்லி மறுத்து கடைசியா தன்னுடைய சித்தாந்த உண்மைய நிலைநாட்டுகிறார் இந்த ஆசிரியர். அதுல இந்த 191 பாடல் உணர்வன கரணம் மின்னில் ஒன்றை ஒன்று உணரா வெவ்வேறு அனைதரும் செயல்கள் நான்கும் அறிந்தவை அடக்கி ஆக்கி புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி எனதரை இவற்றின் வேற யானது என்பது ஆன்மா என்பது இந்த 4 முதற்பாடல். இந்த 4 முதநூல் ஆசிரியராகிய மெய்கண்டதேவர் 4 3 வரிகளிலே சொல்லுகிறார். அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்றவை, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்றவை சந்தித்ததான்மா சகசமலத்துணரா அமைச்சரசி ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்தே என்பது 4 சிவஞான போதம். அந்த 4 சிவஞான போதத்துக்கு இங்கே 30 பாடல்கள் வரையிலும் விளக்கம் பண்ணுகிறார் இந்த ஆசிரியர். இதிலே கரணங்களே உணரும் ஆன்மா என்பது கரணம்தான், அந்த கரணம்தான் என்று அந்த கரண ஆன்மாவாதிகள் என்று ஒரு பிரிவினர். அவர்கள் எல்லாம் இந்த பகுதியில இல்லை. அவர்களை சொன்னால் அந்த கரணங்களே உணரும் என்று அவர்கள் சொன்னார்கள். உணர்வது உயிரே தவிர அந்த கரணங்கள் அல்ல, அதை தெளிவா சொல்றார். உணர்வான கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா, மனம் புத்தி சித்த அகங்காரம் என்ற உள்ளே இருக்கின்ற அந்த கரணம், அந்தம் அந்தரங்கம் அந்த அந்தம் என்று சொன்னாலே உள்ளே இருப்பது. அன்றை உள்ளே இருக்கின்ற கருவிகள் எப்படிப்பட்டது என்றால் மனம் புத்தி சித்த அகங்காரம் என்று 4 ஆன்மாவினாலே அது உணருமே தவிர ஆன்மா இல்லாமல் அது உணராது. அது தனியா உணர்வதற்கு அதுக்கு பொருள் அதுக்கு ஆற்றல் கிடையாது என்று அது ஒன்றே ஒன்று உணராது. மனம் புத்தியை உணராது, புத்தி சித்தத்தை உணராது, சித்த அகங்காரத்தை உணராது. அதனாலே உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா. வெவ்வேறு அனைதரின் செயல்கள் நான்கும் அறிந்தவை அடக்கி ஆக்கி. ஆகையாலே அந்த மனம் ஒரு செயல், புத்தி ஒரு செயல், சித்தம் ஒரு செயல், அகங்காரம் ஒரு செயல், இப்படியாக அந்த நான்கு நான்கு வகையான செயல்களை உடையதாக இருக்கும். அந்த நான்கையும் அறிந்து அதை அடக்கி அப்புறம் அதை ஆக்கி அந்த அந்த கரணங்களை மனம் புத்தி சித்த அகங்காரத்தை ஆன்மாவானது அடக்கி ஆக்கி. இப்ப மனம் செல்லுகின்ற வழியிலே செல்லப்படாமல் தடுக்கின்ற ஒரு பொருள் இருக்குது அல்லவா. இப்ப மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அதனாலேயே வந்து போகின்றது மனம், அதை தடுத்து நிறுத்துவது ஒரு பொருள், அதுதான் ஆன்மா. அதை அடக்கி அறிந்து அவை அடக்கி ஆக்கி மறுபடியும் போகவும் விடலாம், போகவும் விடலாம், அப்புறம் போகாம தடுக்கவும் ஆற்றலுடையது, அதுதான் உயிர் அப்படிங்கிற உயிர். புணரும் உட்கருவியாக்கி, அது உட்கருவி என்று சொல்லப்படும், உள்ளே இருக்கிறது உட்கருவி என்று சொல்லப்படும். அதற்கு மேலே புறக்கருவியினும் போக்கி, புறக்கருவியினும் போக்கி என்பது இப்படி கண் முதலாக இருக்கின்ற கருவிகள் இருக்கிறதே, இந்த கருவிகளிலேயும் ஆன்மா வந்து உணர்த்தி கண்ணை பார்க்க செய்கிறது, செவியை கேட்க செய்கிறது, வாயை பேச செய்கிறது, மூக்க நுகர செய், புரியுதா. இந்த ஆன்மாவானது இந்த புறக்கருவிகளிலும் புகுந்து இதை இயக்குகிறது, உள்ளே அகக்கருவியிலையும் புகுந்து அகக்கருவியை இயக்குகிறது. ஆக உட்கருவி புறக்கருவி இயக்குகின்ற ஒரு பொருளுண்டு, அதுதான் ஆன்மா அப்படின்னா. அது புறக்கருவியினும் போக்கி இணை தரும் இவற்றின் வேறா யான் எனது என்பது ஆன்மா. இவற்றின் வேறா, உட்கருவியும் புறக்கருவியும் அல்லாமல் இவற்றுக்கு வேறாக இருந்து யான் எனது என்கின்ற ஒரு செயலை உடையதாக இருப்பது ஆன்மா என்று இந்த பாடலிலே சொல்லி, ஆன்ம அறிவு நிகழ்வதற்கு அந்த கரணங்கள் துணைக்கருவிகள். ஆன்ம அறிவு நிகழ்வதற்கு அந்த கரணங்கள் துணைக்கருவி. மனம் நினைத்தல், புத்தியை நிச்சயித்தல், சித்தம் சிந்தித்தல், அகங்காரம் அதை பார்ப்பேன் முடிவு கட்டேன் என்று சொல்லுவதற்கு பின்னாடி வருது. ஆகையால நான்கு நான்கு தொழிலை செய்வது, இந்த நான்கு தொழிலை செய்வதற்கு ஆன்மாவுக்கு அந்த கரணங்கள் துணைக்கருவியாக இருக்கிறது. இப்போ இந்த இந்த மைக்கு பேசுது அல்லவா, பேசுது அல்லவா, இது சத்தமா அதிகமா பேச எனக்கு துணையாக இருக்கிறது. இது பேசல, நான் தான் பேசுறேன். இப்படி பேசுகிறவன் வேறு, இந்த கருவி வேறு. இப்ப இந்த கருவி எனக்கு துணையாக இருப்பது போல அந்த கரணங்கள் ஆன்மாவுக்கு துணையாக இருக்கு, துணைக்கருவி. அது கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம் சித்த நான்கும் மருவி ஆன்மாவே என்ன வரும். அருமை அருமை. அதனால இந்த நான்கு செயல்படும் போது என்னமா இருக்கும்னா, இது ஆன்மாவே என்று சொல்ல முடியாது. இருக்கும் மனம் செயல்படும் போது, புத்தி செயல்படும் போது, அகங்காரம் செயல்படும் போது, சித்தம் செயல்படும் போது, இது உயிர் தான் என்று எண்ணும்படியாக இருக்கும். ஆனா உயிர் அல்ல. அது மருவி ஆன்மாவே என்ன வரும், தீபம் என தெரிந்து. இது வந்து விளக்கு போல, விளக்கு போலவே தவிர, விளக்கு போலவே தவிர, அதனால இது உயிராகாது, ஆன்மாவாகாது. ஒருவி இது, இந்த இது தீபம் போல, இது விளக்கு போல காட்டுவது என்று சொல்லி தெரிந்து உருவி அதிலிருந்து நீங்கி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்து. இப்படி இந்த கருவிகள் எல்லாம் நாமல்ல என்று கழித்து, கருவிகள் எல்லாம் அது நேதியின்னு உட சொல்றது வடமொழியிலே. நேதி என்ன, விளக்கி விளக்கி இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, இது அல்ல என்று எல்லாவற்றையும் விளக்கி அதற்கு மேலே ஆன்மாவினுடைய உண்மையை தெரிதல். அந்த ஆன்மாவினுடைய உண்மையே இப்ப சித்தம் செயல்படும் போது ஆன்மா துணையாக இருக்கிறது, ஆன்மாவுக்கு சித்தம் துணையாக இருக்கிறது. அதே போல புறக்கருவிகளுக்கு எல்லாம் ஆன்மாவுக்கு துணையாக இருக்கிறது, அந்த கருவிகளுக்கு ஆன்மா துணையாக இருக்கு. அப்படி துணையாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஆன்மா வேறு, கருவிகள் வேறு என்று சொல்லி இந்த உண்மைகளை தெரிந்து உருவி அதிலிருந்து நீங்கி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர், ஆன்மாவினுடைய உண்மையை உணர்ந்தவர் அவர்கள்தான் தமை உணர்ந்தவர். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்று வருதல்லவா திருமந்திரத்துல. தன்னை அறியார் தலைவன் தனை அறியார் முன்னை வனை என் முடிவறியார் பின்ன குருக்கள் என்று பெயரிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்கழுதே சிலர் என்பது குறிஞான சம்பந்தர் பாட்டு. தன்னை அறியார் தலைவன் தனை அறியார் முன்னை வினையின் முடிவறியார் பின்னை குருக்கள் என்று பெயரிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்கழுதே சிலர் என்பது. தன்னை என்பது ஆன்மாவையும், தலைவன் என்பது சிவனையும், முன்னை வினை என்பது பாசத்தையும், இந்த முப்பொருளையும் அறியாதவர்கள் குருக்கள் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் ஐயோ என்று பரிதாபப்படுகிறார்கள் குறிஞான சம்பந்தர். தன்னை அறியார் தலைவன் தனையறியார், முன்ன வினையின் முடிவறியார், பின்ன குருக்கள் என்று மீறிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்கழுது இல்லை சொல்றோம். அதனாலே இப்படி இந்த ஆன்மாவினுடைய உண்மையை தெரிந்து, உண்மையை தெரிந்தவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள் தரும் இது பசுஞானம். இப்படி தன்னை உணர்வது என்ன ஞானம் என்று கேட்டால் அதற்கு பசுஞானம் என்று பெயர். தன்னை அறிவது பசுஞானம், பாசத்தை அறிவது பாசஞானம், சிவத்தை அறிவது பனியானம். ஆகவே இப்படி தம்மை உணர்ந்தார் தரும் இது பசுஞானம், பின் சிவஞானம் தனக்கு மேலாம். அதனாலே இதற்கு மேற்பட்டிருப்பதாயிருப்பது சிவஞானம். அதனாலே பாசஞானத்துக்கு மேலே பசுஞானம், பசுஞானத்துக்கு மேலே பதிஞானம். அதனாலே பசுஞானம் என்பது தன்னை உணர்தல். அப்படி தன்னை உணர்ந்த பிற்பாடு அதன் பிறகு சிவத்தை அறிய அதுக்கு அறிவு உண்டாகும். அது நம்ம இதுல பெரிய புராணத்துல சிவனை செஞ்சிட்டியாரு, தம்மை தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரருக்கு அடிமை மெய்யை செய்யும் இருப்புடன் என்று ஒருதெல்லாம், தம்மை உள்ளவாறு அறிந்தவன், அதான் தம்மை உள்ளவாறு அறிந்தவன் ஆன்மாவினுடைய லட்சணத்தை நன்றாக தெரிந்து கொண்டோமானால் அதற்கு மேல சிவனுக்கு அடிமை செஞ்சுதான். அது நல்லா வச்சிருக்காரு, தம்மை உள்ளவாறு அறிந்தவன் சங்கரருக்கு அடிமை மெய்மையை செய்யும் இருப்பொழுது அந்த பாட்டு. அதனால இப்படி கருவிகள் மூலமாக ஆன்மா அறிந்தாலும் கருவிகள் சடப்பொருள், கருவிகள் மூலமாக அறிந்தாலும் அதான் இப்ப இது மூலமா சத்தம் போடுறோம், பேசுது ஆனா இது பேசவில்லை, பேசுகிறவன் வேறையா? அது போல ஆன்மா வேறு, கருவிகள் அதை ஆன்மா அறிவு நிகழும் முறைமை என்று இந்த பாட்டுல சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, அவ்வுடன் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளம்மாகும், ஒவ்வொன்றும் எடுத்தமைந்து உணர்வுதி தொடுங்குமாறு பவமும் திரையும் போலும் பார்க்கலும் பற்பு தோன்றும். இதுல ஆன்ம அறிவு நிகழ்கின்ற முறை எப்படி சொல்கிறார் என்று கேட்டால், சித்தமோடு உள்ளமாகும், வாக்குகளால் ஆன்மாவுக்கு அறிவு உண்டாகும் என்று முன்னே கூறியிருக்க, இச்செயல் அகர முதலிய அக்கரங்கள் அந்த கரணங்களை செலுத்து தினால் ஆன்ம அறிவு உண்டாகும் என்று கூறியது என்னையெனின், அவ்வாக்குகள் இவ் அக்கரங்களின் வடிவாய் நின்று அந்த கரணங்களை செலுத்துதல் பற்றி அவ்வாறு கூறப்பட்டதா. வைகரி வாக்கு அகர வடிவாயும், மத்திமை வாக்கு உகர வடிவாயும், பைசந்தி வாக்கு மகர வடிவாயும், சூக்குமை வாக்கு விந்து வடிவாயும், அதிசூக்குமை வாக்கு நாத வடிவாயும், இவை யாவும் ஒலி வடிவாயும் இருக்கும். இச்சா ஞான கிரியைகள் என்னும் சிவசக்திகள் பரமா முதலிய பஞ்சமூர்த்திகளையும் செலுத்த, இச்சா ஞான கிரியைகள் என்னும் சிவசக்திகள் பரமா முதலிய பஞ்சமூர்த்திகளையும் செலுத்த, அந்த பஞ்சமூர்த்திகள் ஒலி வடிவான அகரம் முதலிய அக்கரங்களையும் செலுத்த, அந்த அக்கரங்கள் அகங்காரம் முதலிய அந்த கரங்களையும் செலுத்த, ஆன்மா விடயங்களில் இச்சையுடையதாய் அவற்றை இடவிடாது சிந்தித்து பற்றி நிச்சயித்து அபிமானித்து நிற்கும் உள்ளம் பூரணத்துவம். இப்படி ஆன்மா அறிகிறது என்று சொன்னால் அதற்கும் சிவசக்தியினுடைய கிருபைதான். சிவசக்தியானது பரமன் முதலிய பஞ்சமூர்த்திகளை இயக்க, அவர்கள் வந்து அந்த அக்கரங்களை இயக்க, அந்த அக்கரங்களை அந்த கரணங்களை இயக்க, அந்த கரணங்கள் ஆன்மாவானது அந்த கரணங்களை பற்றி அதன் மூலமாக அறியும். ஆன்மா அறிகிறது என்று சொன்னால், உயிர் அறிகிறது சொன்னால், இத்தனை வகையாலும் கடவுள் உதவி செய்கிறார், இத்தனை வகையாலும் கடவுள் உதவி இல்லாமல் எதையும் உயிர்கள் அறியாது என்பது இதுல விளக்கி காட்டி, மண்ணும் மகாரம் மனஞ்செலுத்தும் புத்தியினை நன்னு உகாரம் உபகரிக்கும் முன்னாக அங்காரம் தன்னை அகாரம் செலுத்தியிடும் என்று தொகளரு போதமும் கூறுதல் பற்றி தெரிந்து கொள்ளவும். ஒவ்வொன்றும் எடுத்தாமைந்தும் பிரணவமானது சமட்டி பிரணவம் வேட்டி பிரணவம் என இருவகைப்படும். பிரணவம் சமட்டி பிரணவம் வேட்டி பிரணவம் என இருவகைப்படும். சமட்டி பிரணவம் ஓங்காரம் என நிற்பது, வேட்டி பிரணவம் அகார உகாரம் அகார விந்துநாத என நிற்பது. சமட்டி தொகுத்து சொல்வது, வெயட்டி பகுத்து சொல்வது. அதனாலே சமுத்திரத்தின்கள் அலைது ஒன்றி ஒடுங்கி வருமாறு போல ஆன்ம அறிவும் கலந்து வரும் நினைப்பு மரப்புமாய் தோன்றியும் ஒடுங்கியும் வருவதாயிருக்கு. இந்த நினைப்பு மரப்புகள் சகல கேவலங்கள் அகாரம் முதலிய அக்கரங்கள் அகங்காரம் முதலிய அந்த கரணங்களை செலுத்துதினாலே ஆன்மாவுக்கு விடய ஞானம் உண்டாகும். இந்த ஞானமும் கடந்து வரும் புதிதி புதிதாய் தோன்றுவதும் ஒடுங்குவதுமாய் இருக்கும். இதுவும் அது. அடுத்தது அயன் அரி அரணும் ஈசர் சதாசிவ அதி தெய்வங்கள். அதனால பிரம்மா விஷ்ணு உருத்தரன் மகேஸ்வரன் சதாசிவ அதி தெய்வங்கள். எதுக்கு அந்த அகார உகார மகார விந்துநாதத்துக்கு, அகார உகார மகார விந்துநாதத்துக்கு இந்த அஞ்சு மூர்த்திகளும் அதிதெய்வங்களாக இருந்து அந்த அக்கரங்களை ஏற்றுகிறார்கள். அந்த அக்கரங்களை அவர்களை ஏற்றுகிறார்கள். அப்படி ஏற்ற உயவரும் அவ்வோடுவும் அவ்விந்து நாதங்கட்கு பயனுறும் பயனுறும் மஞ்சி பயனுறும் மஞ்சி வான்மா பாவிடில் பாவிடி பரவிடில் அசிந்தாம்பார்க்கில் சயமுறு வழியிரண்டும் தவிர்த்து நிற்றானும் தோன்றும். அதாவது அகர முதலிய அக்கரங்கள் ஐந்தையும் அயன் முதலிய ஐவரும் அதிதெய்வங்களாய் நின்று அதிட்டிப்பர். இவ்வாறு அக்கரங்களாலும் தெய்வங்களாலும் செலுத்தப்படும் கரணங்களோடு ஆன்மா கூடிய விடத்து விடயங்களை அறியும். இவ ஆராயம் இடத்து சடப்பொருளா இவ்வியல்பு யோக பயிற்சி உடையாருக்கு இது விளங்கும் என்று இந்த பாட்டில முடிக்கிறார். அதனாலே ஆன்மாவானது அறிகின்ற பொருள் ஆக அது துணை கருவிகளோடு ஊடியறியுமே தனியாரியாக்கப்படும். அதுதான் கண்ணை போல ஆன்மா, கண்ணை போல ஆன்மா. கண்ணு வெளிச்சம் இருந்தா பொருளை அறியும், இல்லையானால் பொருளை அறியாது. ஆக அறிவதற்கு துணை இத்தனை வேண்டியதற்கு ஆன்மா அறிவுன்னு சொல்றோம் அல்லவா, சிற்றறிவுன்னு சொல்றோம் அல்லவா. ஆன்மா அறிவுதான், ஆனா தானே அறிகின்ற ஆற்றல் அது கிடையாது. புரியின்றி ஒன்றும் புறனா புணராத புந்திக்கு அறிவென்ற பேர் மிக நன்றாரா என்பது திருவொரு பயன். ஆகையால பொறிகள் துணை இல்லாமல் உயிராவது அறியாது. இந்த பொறிகள் எல்லாம் ஆறு கொடுத்தா பொறியின் துணை இல்லாமல் சிவி கண்காது முதலான கருவிகள் துணை இல்லாமல் அந்த கரணத்தின் துணை இல்லாமல் பொருள் அறியாது. அந்த கரணங்களை அக்கரங்கள் செலுத்துது, அக்கரங்களை அதிதெய்வங்களா இருக்க பரம முதலான தேவர்கள் செலுத்துறாங்க. இவ்வளவு உண்மை உள்ளுக்கு இருக்கு. எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறேன், தெரிஞ்சேங்கிறேன், நான் பார்த்தேங்கிறேன். அதைத்தான் திருவள்ளுவர் நல்ல ஒரு பரியாசமா பண்ணாரு. காண்பான் ஒளி இருளில் காற்றிடவும் தான் கண்ட வீண்பாவை என்னான்னு இவன் கண்டேங்கிறானே நெசமா வெளிச்சம் இல்லாமையா கண்டேன். வெளிச்சம் காட்ட இவன் கண்டுட்டு, சூரியன் காட்ட இவன் கண்டுட்டு, நான் கண்டேங்கிறானே இந்த வீண்பாவை என்னாகும். அப்போ காண்பதும் அவனாலே, காண்பதும் அவனுடைய துணையினாலதான் காணுகிறோம். எல்லா செயலோடும் எல்லா செயலும் இப்ப புரியுதா எல்லா செயலிடும் கண் பார்க்கிறதா, அதுக்கு ஒரு ஒளி வேண்டிதா இருக்கு. ஒளி அவனுடைய, ஒளி அவனுடைய நல்ல வழங்குதா. அதே போல எல்லா வகையான செயல்களையும் சரியா மலிச்சுமாறு இருந்து ஆன்மாவுக்கு உதவுகின்றான். அதனாலே நான் செய்தே நான் பார்த்தேன் என்கின்றது வீணே சொல்லுகின்ற வார்த்தையாக முடிந்துவிடும். அதனாலே சிவத்தினுடைய துணையினாலதான் உலக வாழ்வும் சரி அந்த வாழ்வும் சரி எல்லா வாழ்வுக்கும் துணையாக இருப்பது சிவத்தினுடைய அருள் தான். இந்த உண்மையெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த அளவு படிக்கணும். இந்த உண்மை இந்த அளவு படிச்சாத்தான் இந்த உண்மை தெரியும். அதுக்கு மேல மற்றைய சமயவாதிகள் சொல்லுவதை சொல்லுகிறார். அது ஒரு 10 பாட்டுக்கு மேல இருக்கு. அது நமக்கு அவசியமா வேண்டியது இல்லை. அது அந்த பொழிப்பு கடைசியை சொல்லி விடுறேன். அந்த கரணங்கள் முதலிய பல பொருட்கூட்டமே ஆன்மஸ்வரூபம் என்று சமுதாயவாதிகள் கூறின் சமுதாயவாதி என்று ஒரு சமயத்தார் இருக்கிறார்களா, அவர்கள் அந்த கரணங்கள் முதலிய பல பொருள் கூட்டமே ஆன்மஸ்வரூபம் என்று சமுதாயவாதிகள் கூறின் பல பொருளின் கூட்டம் ஒரு பொருள் ஆகாமையால் அது பொருந்தாது. பல பொருளின் கூட்டம் ஒரு பொருள் ஆகாமையானால் அது பொருந்தாது. கூடி நிற்பனவாய பல பொருள்களே ஆன்மஸ்வரூபம் என்ன பொருள்கள் வேறாயும் அப்பொருளை அறிய ஆன்மா வேறாயும் இருத்தலின் அதுவும் பொருந்தாது. அதனால் ஆன்மா பல பொருள் கூட்டம் என்று சமயவாதிகள் இந்த உயிரை வந்து இப்படிப்பட்டது தீர்மானம் பண்றதுக்கு அவங்க மனசுக்கு பட்டவாறு பண்ணியிருக்கிறார். நம்ம சித்தாந்தி என்ன பண்ணிருக்கோன்னு ஆகமத்துல சிவபெருமான் சொல்லி இருக்கிறதா சொல்றான். இப்ப சித்தாந்தங்கிறது சிவபெருமான் சொன்னது. பரிணாமவாதிகள் அவன் என்ன பண்றான், இந்த பரிணாமவாதிகளை கேளுங்க. பரமம் சீவர்களும் சடப்பொருள்களுமாக பரிணமித்து அவற்றோடு அபேதமும் பேதமுமாய் நிற்கும் என்ன. இதுதான் அந்த ஏகாண்மவாதங்கிறது. பரமமானது உலகமாகவும் சீவர்களாகவும் பரிணமித்தது. அது அறிவிச்சை செயல்களெல்லாம் அடைந்தனல் வெம்மையும் போல் குறியுற்றங்கு அநேக அநேக குணகுணி பாவமாகி நெறியுற்று நிற்கும் மண்ணின் நிகழ்வுலம் கரணமெல்லாம் செறிவுற்றங்கு அறிவு கொள்ள வேண்டுமோ சிவனார்க்கே. பரமம் சீவர்களும் சடப்பொருளுமாக பரிணமித்து அவற்றோடு அபேதமும் பேதமாய் நிற்கின்ற அச்சீவர்கள் பொறிகரணங்களை இன்றி அறிய மாட்டாமைக்க காரணையாது. அதனால் அது பொருந்துவதன்றான். பரமமே சீவர்களாக இருக்கிறது என்று சொன்னால் பரமமே சிவனாக இருக்கிறது சொன்னால் பரம வேறு துணை இல்லாமல் அறிய வேண்டும். வேறு பரமம் என்று சொன்னால் புரியுதா, கடவுள். ஆமா, பரமமே சீவர்களாக பரிணமித்திருக்கிறது என்று சொன்னால் பரம எந்த பொருளையும் வேறு துணை கருவி இல்லாமல் அறிய வேணும். அறிய முடியவில்லை. கண்ணாடி போட்டாதான் எழுத்து தெரியுது, விளக்குதா? கண்ணு பார்த்த கண்ணுதான் அது பெருசா தெரியும், நல்லா தெரியும்னா கண்ணாடி போட்டாதான் தெரியும். இப்படி துணை இல்லாமல் அறிகின்ற ஒரு ஜீவனுக்கு பரமம்னு பேரா? ஐயோ எவ்வளவு பாவம், நல்லா சொல்ற. அதனாலே அறிய மாட்டாவை காரணம் யாது, ஆதலால் அது பொருந்துவதன் தான். அதுக்கு மேல சாங்கியர் ஊறுகிறான், சாங்கியர் ஆன்ம வழக்கடமும் மறுப்போம். அவன் குணகுணித்தன்மையின்றி கேவல அறிவு மாத்திரமாய் நிற்பது உயிர் இயல்பு என்பவர் சாங்கியர். அறிவு மாத்திரமின்றி அறிவிச்ச செயலன் மூன்று உடலிலே நிகழ காண்டலால் அதுவும் பொருந்தாதனம் இருக்க. அறிவிச்ச செயலன் ஆன்மசன்னதியில் உடல் எங்கள் நிகழும் என்பார். உடல் சவமான போது உறக்கத்திலும் அவை நிகழாக காணாமையால் அதுவும் பொருந்தாதனம் இருக்க. பணத்தும் உறக்கத்தும் கரணங்கள் தொழிற்படாமையால் இவைகளும் நிகழாதிருந்தன என்பர். கரணங்கள் தொழிற்படுதலால் இவை நிகழுமாயின் ஆன்மா சன்னதியில் இவை நிகழும் என்பது இல்லையாக முடியும். சரி சரி, இப்படி பௌராணிகர் ஊறுவது, அதற்கு மேலே இன்னும் மற்ற சமயவாதிகள் ஊறுவதெல்லாம் சொல்லி மறுக்கிறாரு. நான் அதெல்லாம் விட்டுறேன், இல்லை வேண்டாத விஷயங்கள் தான் அதிகபட்சம். இப்ப அந்த ஆளுகளும் நம்மகிட்ட இல்லை, எது இந்த மாதிரி சொல்றவனும் நம்ம பக்கத்துல இல்லை. அதனால அதுக்கு மேலே கடைசியா ஒன்று சொல்றாரு பாருங்கோ, பாஞ்சராத்திரிகள் குரு ஆன்ம வழக்கணமும் இருப்பும். பாஞ்சராத்திரிகள் தெரியுதா, அவங்கதான் வைணவர்கள். வைணவர்கள் பாஞ்சராத்திரம் என்று சொல்லுவது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களா, உடம்பின் உள்ளே உயிரினை அணுவதென்னின் உடல் பல துவாரம் மூடும் பயிலூர கட்டுணாது பாரமும் தரித்து செல்லா. அயர் ஒரு அசித்தாய் பூது அணுக்கள் ஒன்றதாகும். இயல் ஒரு அவயத்த அவயவத்தால் அணுவரும் இறக்கும் என்றேன். உடம்பின் உள்ளே பரமாணு அளவாய் நிற்பது உயிர் என்று பாஞ்சராத்திரிகள் கூறுவர். உடலின் உள்ளே பரமாணு அணுவா அணுவளவாக இருப்பது உயிர் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தால் உடம்பின் துவாரங்களுள் ஒரு துவாரத்தால் ஓடிப்போம். ஒரு சின்ன பொருளாக இருந்ததுன்னா உள்ளுங்க இத்தனை துவாரங்கள்ல தங்கால் ஓடிப்போம். அதுதான் இத்தனை துவாரங்கள்லயும் உள்ளே உயிரை வச்சிருக்கிறான் பாருங்க. ஓட்டையா இருக்கிற பாத்திரத்துல நீர் நிக்காது, அடைச்சாத்தான் நிக்கும். இது ஓட்டையா இருக்கிற சரீரத்துலதான் உயிரை வச்சிருக்கிறான், காத்த வச்சிருக்கிறான். அடைச்சா நின்று அடைச்சா ஓட்டையா இருந்தா இருக்குது, அடைச்சா ஒண்ணுலே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அப்படி தெளிவா சொன்னார் அப்பர் சுவாமி திருப்புகள் ஒரு திருத்தாட்டம் கடைசி. ஒண்ணுலே ஒன்பது வாசல் வைத்த ஒக்க அடைக்கும் போது அடைச்சா போகுது, திறந்துட்டா இருக்குது. ஓட்டையா இருக்கும் போது இருக்குது. நம்ம செஞ்ச பாத்திரங்கள்ல ஓட்டையா இருந்தா நிக்காது, அடைச்சாச்சா நிக்குது. இந்த பாத்திரம் அவன் செஞ்ச பாத்திரம் எப்படின்னா ஓட்டையா இருந்தா நிக்குது, அடைச்சா போகுது. உண்முளையே ஒன்பது வாசல் வைத்தாலும் உட்கா அடைக்கும் போது உணர மாட்டேன் என்பது அப்பர் திருத்தாண்டகம்.